தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz. நேயர்களே, இயற்கை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. இயற்கையின் படைப்புகளான மலைகள், நதிகள், அருவிகள், காடுகள், விலங்குகள், பறவைகள், இவை அனைத்தையுமே காணும்போது நமக்கு மட்டற்ற மகிழ்ச்சி உண்டாகின்றது. நம் வீட்டு தோட்டத்தில் விதையிலிருந்து ஒரு செடி முளைத்து வரும்போது புதிதாக தோன்றும் அதன் ஒவ்வொரு இலையையும் காணும்போது ஏற்படும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதுபோலவேதான் செல்லப்பிராணிகளாக நாம் வளர்த்து வரும் விலங்குகள் நம்மோடு பழகுவதும், அவை நாம் சொல்வதை புரிந்து கொள்வதையும் அதற்கேற்ப நடந்து கொள்வதையும் பார்க்கும்போது நமக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. என்னதான் நாம் செல்லப்பிராணிகள் என்று அவற்றை வீட்டில் அடைத்து வளர்த்தாலும், அவற்றினுடைய சூழ்நிலையில் அவை இயல்பாக இருப்பதை காணும்போது இந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கவே செய்கின்றது. அதிலும் குறிப்பாக பறவைகளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், கூட்டமாக அவை சிறகடித்து பறக்கும் போதும், இனிமையான பாடல்களை பாடி திரியும் போதும், அவற்றை காணும்போது நமக்கிருக்கும் சோர்வுகள் எல்லாம் மறைந்து ஒரு சுறுசுறுப்பையும் தெம்பையும் கொடுக்கின்றது. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் இப்படி நம்மை சுற்றி வாழும் சில பறவைகளினுடைய இயல்புகளை பற்றித்தான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். விவரங்களை நமக்கு சொல்ல இருப்பவர் சூலூரைச் சேர்ந்த பறவை ஆர்வலர் ஏ. சுகுமார் அவர்கள்.
சார், இந்த கொண்டலாத்தி குருவின்னு நிறைய பேசுறாங்க, அதை நான் பார்த்தது இல்லைங்க சார், எப்படி இருக்கும்ட்டு. அதுக்கும் மரங்கொத்திக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுங்களேன்.
எங்க நண்பர் கேட்ட மாதிரி இந்த கொண்டலாத்தி குருவிக்கும் மரங்கொத்திக்கும் நிறைய மக்களுக்கு, நிறைய நேயர்களுக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. கொண்டலாத்திங்கிறது வந்து எழுத்தாணி குருவிம்பாங்க தமிழ்ல, அதை வந்து ஆங்கிலத்துல ஹூப்பே அப்படிம்பாங்க. இந்த கொண்டலாத்தி குருவி, இந்த எழுத்தாணி குருவி வந்து அழகு வந்து எழுத்தாணி மாதிரி பெருசா நீளமா இருந்தோம். கொண்டலாத்திங்கிறது கொண்டை வந்து சுருங்கி விரியும் கூடிய தன்மையில் இருக்கிறதுனால இந்த பேரு அதுக்கு வழங்கப்படுது. பெரும்பாலும் வந்து இது வந்து கீழே தான் தரைய கிளறிதான் வந்து உணவு பிடிக்கும். இதுல மரத்துல போய் மரத்து பட்டைகளை தட்டி அந்த டங்குகள் எல்லாம் தட்டி அது வந்து பூச்சிகளை பிடிக்காது. இது வந்து மண்ணில்தான் கிளறிதான் பூச்சிகளை பிடிக்கக்கூடிய பறவை இது கொண்டலாத்தி. இது வந்து மரப்பொந்தில தான் கூடுகள்ல வைக்கும். இல்லைன்னா ஒரு ரூயின் ஒரு பில்டிங் வந்து கொஞ்சம் பொந்து இருந்தது, ஒரு நல்ல சிதிலமா இருந்ததுன்னா அதுல கூடு வைக்கும். மற்றபடி இந்த மரங்கொத்தி எடுத்துட்டீங்கன்னா அது முழுக்க முழுக்க மர பட்டைகள்ல இருக்கிற அந்த கரையாம்பூச்சி சின்ன சின்ன பூச்சிகளை வந்து தட்டுதான், ஆயிரக்கணக்கான தடவை தட்டும். அந்த அளவுக்கு அழகு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த அளவுக்கு கெட்டியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது வந்து தட்டும், அதை வந்து தட்டி வெளியே பூச்சியை வரும்போது பிடிக்குது இந்த மரங்கொத்தி. ஆனா மரங்கொத்திக்கும் இந்த கொண்டலாத்திக்கும் வெவ்வேறு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. மரங்கொத்தி வந்து மரத்தண்டுல இறை தேடும், இந்த கொண்டலாத்தி வந்து இங்க மண்ணில தான் இறை தேடி பிடிக்கும். ஜோடியாகவும் இருக்கும், அதுவும் ஜோடியா தான் இருக்கும், இதுவும் ஜோடியா தான் இருக்கும். மரங்கொத்தி எடுத்துட்டீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு, கொண்டலாத்தில வந்து ஒரே ஒரு வகை தான், ஒரே ஒரு இதுதான். மரங்கொத்தில நிறைய வகைகள் இருக்கு, மரங்கொத்திக்கு நிறைய மரங்கள் தேவையா இருக்கு. இந்த கொண்டலாத்திக்கு மரங்கள் அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இதெல்லாம் பார்க்கலாம், வீட்டை சுற்றியும் பார்க்கலாம் இந்த கொண்டலாத்தியும். அதனால வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க, கொண்டலாத்திக்கும் மரங்கொத்திக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுங்க. மரங்கொத்தி பாத்தீங்கன்னா மரத்தை அடிக்கிற சத்தம் வந்து ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் சைலன்ஸா இருக்கும்போது கேட்கும் அந்த மாதிரி. அது வந்து மரங்கொத்தி வந்து தானே ட்ரங்க்ல அந்த மரத்தண்டுல வந்து ஹோல்ஸ் போட்டுக்கும், ஓட்டை போட்டுக்கும், அதுக்குண்டான ஒரு கூடை வந்து அதே தயார் பண்ணிக்கும், அதே பண்ணிக்கும். இந்த கொண்டலாத்திக்கு அந்த மாதிரி அழகு ஸ்ட்ராங்கா இருக்காது. அது எங்க வந்து இந்த மாதிரி பொந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குதா மரங்கொத்தி, அதுல கொண்டு போய் வைக்கும். இல்லைன்னா வந்து பில்டிங் வந்து ஓட்டையா இருக்கு, அந்த செவர் எல்லாமே சிதிலமா இருக்குன்னா அங்க வைக்கும். அப்படி வைக்கக்கூடியது ஹோல்ஸ் பண்ண முடியாது கொண்டலாத்தினால, ஆனா மரங்கொத்தினால பண்ண முடியும். மரங்கொத்தி அதிகமா இருக்குன்னு அர்த்தம்னா சோலையா இருக்குது அந்த இடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு வாழிடமும் வந்து ஒவ்வொரு பறவைகள் அது வந்து தேர்ந்தெடுத்து வசிக்குது. அதை வந்து நம்ம வந்து சின்ன பின்னமாக்கணும்னா அந்த பறவையினம் காணாம போயிடும்.
நல்ல ஒரு அருமையான தகவல் சொன்னீங்க சார். இந்த மரங்கொத்திங்கிற ஒரு பறவை வந்து பாக்குறதுக்கு ஒரு சிறிய பறவையா தான் இருக்கும், ஆனா நீங்க சொல்றத பார்த்தா அதனுடைய அலகுகள் ஒரு மரத்தையே கொத்தி அதுல வந்து ஒரு ஓட்டையை பண்ற அளவுக்கு, ஒரு பொந்து உருவாக்குற அளவுக்கு பலம் வாய்ந்ததா, அந்த குருவிக்கே அந்த அளவுக்கு பலம் இருக்கு இல்லீங்களா? அந்த மாதிரி அந்த மரங்கொத்திகள் ஏற்படுத்துற பொந்துல வந்து இந்த கொண்டலாத்திகள் முட்டை வைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. முன்னாடி அதே மாதிரி காகங்களை பத்தி சொல்லும் போதும் காகங்களுடைய கூட்டுல வந்து குயில் முட்டை வைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ குயில்கள் அப்படின்னு சொல்லும் போது செம்போத்துன்னு சொல்லிட்டு ஒரு பறவை சொல்லுவாங்க, அது கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு குயில் மாதிரி இருக்குமா, அல்லது பாடுகிற அந்த ஓசை வந்து குயில்கள் பாடுகிற ஓசையை ஒத்துருக்குமா சார், அது எப்படி சார்?
நீங்க செம்போத்துன்னு சர்வசாதாரணமா எல்லாருமே கிராமங்களில் சொல்லுவாங்க, அதுக்கு அழகான தமிழ் பேர் வந்து செண்பகம். இது வந்து கூடு கட்டும், கக்கு இனத்தை சேர்ந்தது. அந்த கக்கு இனம் வந்து கூட கட்டாது, அது வந்து குயில். இன்னொன்னு வந்து சுடலை குயில்னு ஒன்னு இருக்குது, அதுவும் கூடு கட்டாது. சுடலை குயில்ங்கிறது அது என்ன பண்ணும்னா அது கொண்டு போய் இன்னொரு கூட்டுல வச்சிரும். அந்த பேப்லர்னு ஒன்னு இருக்கு, சிலம்பன்கள் தவிட்டு குருவிகள்னு இருக்குது, அந்த தவிட்டு குருவிகளோட கூட்டுல கொண்டு போய் இந்த சுடலை குயில் வச்சிரும். அந்த கக்கு இனம் எல்லாம் கூடு கட்டுறதுக்கு தெரியாது, இயற்கையில அதுக்கு கூடு கட்ட தெரியல. அப்ப வந்து இந்த கக்கு இனமான இந்த செம்போத்து செண்பகம்ங்கிறது கூடு கட்டும். கூடு வந்து ஒரு அஞ்சா நம்பர் பிளாடர் மாதிரி ஃபுட்பால் மாதிரி கட்டும், பெருசா மரங்கள்ல கிளையில கொண்டு போய் வைக்கும். கூடு பெரிய ஒரு வட்டமா ஃபுட்பால் மாதிரி வைக்கும். செம்போத்துங்கிறதுங்க சாக்லேட் கலரும் கருப்பு கலரும் இருக்கும். இது வந்து காக்காய விட டபுள் சைஸ் இருக்கும், ரெண்டு மடங்கு ரெண்டரை மடங்கு பெரியதா இருக்கும். இது வந்து உயரமா பறக்க முடியாது, ஏன்னா அது வந்து பருமனா இருக்கிறதுனால உயரமா பறக்கவே முடியாது. ஆணும் பெண்ணும் இருக்கும், ஜோடியா தான் இருக்கும், கூட்டமா இருக்காது. இது வந்து தாழதான் பறக்கும், புதர்களுக்கு உள்ளயும் தாழதான் பறக்கும். இந்த செம்போத்து என்னன்னா கம்யூனிகேஷன், ஒன்னு ஒன்னு வந்து தொடர்பு கொள்றதுக்கு தான் கூப்பிடுறது. அது கூவுறது வந்து நீங்க பாடுற மாதிரியோ வேற இது மாதிரி இல்ல, ஏதோ ஒரு கணக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி கம்யூனிகேட் பண்ணிக்கும் ஒவ்வொன்னு ஒண்ணும். அதனால நமக்கு தான் மொழி இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, பறவைகளுக்கும் இருக்கும். சாலமன் ஒரு கிங் இருந்தான், இந்த சாலமனுக்கு வந்து பறவைகளோட மொழியெல்லாம் தெரியும். ஆனா நான் கூட ஒரு கவிதை எழுதி சாலமனுக்கு நீங்க வந்து கூப்பேங்கிற இந்த கொண்டலாத்தி தான் அந்த சாலமனுக்கு வந்து பறவையோட மொழியை வந்து சொல்லி கொடுத்தது, இதிகாசங்கள்ல சொல்றான். அது மாதிரி நான் வந்து இந்த கொண்டலாத்தி கவிதை எழுதி என் கொண்டலாத்தியே நீ சாலமனுக்கு மட்டும் அந்த மொழி சொல்லிக் கொடுத்தியே, எனக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதா அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இலக்கியங்களில் பறவைகளை பத்தி கூட டிஸ்கஸ் பண்ணலாம். பறவைகளை வந்து அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் நேசிச்சிருக்காங்க. மயில், குயில், சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி எடுத்துட்டீங்கன்னா பாரதியார் வந்து ஒரு 20-30 வரியில கவிதையை எழுதியிருக்காரு. குயில் எடுத்துட்டீங்கன்னா குயில் பாட்டுன்னு 10 பாட்டு எழுதியிருக்காரு. அதனால நிறைய சங்க இலக்கியங்கள்லயும் பக்தி இலக்கியங்களும் நிறைய இருக்கு. அது மாதிரி செம்போத்து வந்து பூச்சிகளையும் கீழே வந்து கிடைக்கிற அந்த வேலி ஓனானு பூச்சிகள் இதெல்லாம் இந்த தத்துக்கிளி இந்த வெட்டுக்கிளி இதெல்லாம் சாப்பிடும். கூட இது வந்து பெரிய திரளை. இது வந்து கூடுகள் இருக்கிற தரக்கூடுகள்லயும் மரக்கள்லயும் இருக்கிற கூடுல இருக்கிற எக்க வந்து திருடி சாப்பிடுங்க. மெயினா தெரிஞ்சுக்கும் எப்படியும் அப்படியே மறைஞ்சிருந்து எங்க வந்து உணவு ஃபீடிங் எங்க நடந்துட்டு இருக்குது, எங்க வந்து கூடு வச்சிட்டு இருக்கு, எந்த மாதிரின்னு இது வந்து ஒற்றன் மாதிரி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு அது அம்மா குருவியோ அப்பா குருவியோ வெளியே போன பிறகு இது போய் அதை உடச்சு சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு சம்பவத்து இந்த பறவை, அது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி விசித்திரங்கள் நிறைய இருக்கு. இன்னும் வந்து உள்ள போக வந்து விசித்திரங்கள் நிறைய இருக்கு. பறவைகளோட குணாதிசயங்கள் வந்து உள்ள போகும்போது இன்னும் வந்து சுவராசியமா இருக்கும். அதெல்லாம் மேல மேல போகும்போதுதான் நம்ம சொல்ல முடியும்.
சார், இந்த செம்போத்து நீங்க சொல்றது வந்து நான் 2-3 தடவை பாம்புகளை பிடிச்சிட்டு இருக்கதை பாத்திருக்கேன். சின்ன பாம்புகள், பாம்பு அது உணவா எடுத்துக்கோமா சார்?
நீங்க சொல்றது சரிதானுங்க, சின்ன பாம்புகள் எல்லாமே இது செம்போத்து பிடிக்கக்கூடிய பறவை. ஏன்னா அந்த அளவுக்கு அது பருமன் அதிகம், அது சின்ன பாம்புகள் எல்லாம் பிடிக்கும். அதே மாதிரி மாட்டுக்கோக்கு சின்ன பாம்புகள் எல்லாம் பிடிக்கும், அப்புறம் மயில் சின்ன பாம்புகள் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றோம். பறவைகள் வந்து பாம்பை கண்டா அந்த அளவுக்கு பயப்படுறதுக்கு இல்ல, பயப்படாது. மைனாக்கள் கூட 3-4 மைனாக்கள் வந்து பாம்பை பார்த்ததுன்னா விடாது, துரத்தி துரத்தி கொத்திரும். பாம்புதான் பயந்துட்டு போய் புதல் எல்லாம் போய் மறையும். பறவைகள் வந்து கால் செதில்கள் 1-1.5 அடிக்கு செதில்கள் இருக்கிறதுனால பாம்பு வந்து அது கொத்தினாலும் அதுக்கு வந்து விஷம் ஏறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால பறவைகள் வந்து சாதாரணமாக பாம்பை பார்த்து பயப்படாது. சின்ன சின்ன பறவைகள் பயப்படும், ஆனா ஒரு மாதிரி சைஸ் இருக்கிற பறவைகள் பயப்படாது.
சார், பொதுவாகவே காகங்கள் இப்ப நம்மள சுத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாலே சிட்டுக்குருவிகள் நிறைய வீடு தேடி வந்து இருக்கக்கூடிய தானியங்களை எல்லாம் சாப்பிட்டு இருக்குங்க. இப்ப நிறைய சிட்டுக்குருவிகளே வீட்டுக்கு வர்றது இல்லைங்க, அதனால என்ன காரணம் சார் அது?
சிட்டுக்குருவிகள் வந்து சர்வசாதாரணமா பார்க்கக்கூடிய பறவைகள். இந்த சிட்டுக்குருவிகள் நம்ம சுற்றி இருந்து கிச்சு கிச்சு கிச்சுன்னு சத்தம் போட்ட இதெல்லாமே வந்து இல்லாம அழிஞ்சிட்டு வருது. அது பெரும்பாலும் குறைஞ்சே போச்சு. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது வந்து பொதுப்படையா வந்து மக்கள் எல்லாரும் சொல்றது வந்து அந்த டவர், செல்போன் டவர் எல்லாமே இருக்கிறதுனால அத மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதோட அலைகள் எல்லாமே இந்த சின்ன பறவைய பறக்கிறதுக்கு முடியாத அளவு இருக்கு, தாக்கு பிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. மேலும் இன்னொரு காரணம் என்னன்னா, முதல்ல எல்லாம் வீடுக ஓட்டு வீடுகளும் குடிசை வீடுகளும் தாழ்வாரங்களும் இரவாரங்களும் எல்லாம் இருந்தது. அப்ப வந்து இது கூடு வைக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருந்தது. அதெல்லாம் கூடு வைக்கிறது வந்து தாழ்வாரங்கள்ல தான் வைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்ப எல்லாமே வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங் எல்லாமே வந்து கிளாஸ்டு பில்டிங் அந்த மாதிரி இருக்கும்போது அது கூடு வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மேலும் எங்க பாத்தீங்கன்னாலும் கான்கிரீட் தார் ரோடு இதுகெல்லாம் போட்டு மண்ணே வெளியே பார்க்க முடியாததுனால இந்த பூச்சிகளோ இந்த புழுக்களோ பிடிச்சு சாப்பிடறதுக்கு கூடு வைக்கும்போது பூச்சி புழுக்கள் எல்லாமே எடுத்து குடுக்கற அளவுக்கு இங்க இல்ல அந்த மாதிரி சூழல் நிலவுல. மேலும் தானியங்கள்ங்கிறது அறவே இல்லாம போச்சு. நம்ம வந்து நகரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அரிசி சாப்பாடு சாப்பிடறதுனால மூணு வேளையும் அரிசியை உபயோகப்படுத்துறதுனால தானியங்கள் இல்லாம போச்சு. தானியங்கள் அதுக்கு முக்கியமா தேவையா இருக்கு. ஒன்னு தானிய குறைவு, அடுத்தது வந்து மண்ணே வெளியே தெரிய மாட்டேங்குது, அப்புறம் அதுக்கு கூடு வைக்கக்கூடிய சூழல் இங்க இல்ல, இரவாரங்கள் அந்த தேச்சு ஹட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போச்சு, அப்புறம் செல்போன் டவர்கள்லாம் இருக்கு. இதனாலதான் சிட்டுக்குருவிகள் வந்து பெரும்பாலும் இப்ப வந்து ரொம்ப ஸ்காஸ்டு பறவையா போச்சு.
நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து அந்த சிட்டுக்குருவிகள் அழிஞ்சு போறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்ப அந்த மாதிரி பறவை, அதாவது இந்த குறிப்பிட்ட சிட்டுக்குருவின்னு இல்லாமலே கூட நம்ம கோடை காலங்களில் பார்த்தா அந்த பறவைகளுக்காக கொஞ்சம் மொட்டை மாடியா இருந்தா கூட அங்க ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல தண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே பறவைலாம் சொல்லிட்டு இருக்காங்க சார். அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க, கிளி பேசும், குயில் பாடும், மயில் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க கிளி குயில் எல்லாம் பத்தி சொல்லிருக்கீங்க. குயில்கள்னு சொல்லும்போது சாதாரணமா நம்ம பார்த்தோம்னாக்க பூங்குயில், மாங்குயில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வர்ணனைக்காக சொல்றதுங்களா, இல்ல அந்த மாதிரி நிஜமாவே வகைகள் இருக்குங்களா?
குயில்னு எடுத்துட்டீங்கன்னா குயில்ல வந்து மாங்குயில் இருக்கு. மாங்குயில் வந்து கோல்டன் ஓரியல். அந்த மாங்குயில்ல வந்து மூணு வகை இருக்கு. அது வந்து மாங்குயில் வந்து இங்க தென்னகத்துக்கு ஆறு மாசம் மட்டும்தான் இருக்கும். ஆறு மாசம் வந்து அது வட இந்தியாவில தான் இருக்கும். ஆறு மாசம் தான் இங்க வலசை வரும் மாங்குயில்ங்கிறது. குயிலை விட மாங்குயில் வந்து இனிமையா கூவக்கூடிய பறவை. அப்புறம் வந்து குயில் வந்து ஒரு இனம்தான், ஆணு பெண்ணு ஒரு வகை தான் இங்க இருக்கு, வேற அதிகமான வகைகள் இங்கு இல்ல. குயில் வந்து பாக்குறதுக்கே ரொம்ப அரிதா இருக்கு, அது வந்து ஏற்கனவே நான் காரணம் சொல்லியிருக்கிறேன். மாங்குயில் வந்து அது நீங்க க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா தான் தெரியும், மாங்குயில் மஞ்சளா இருக்கும். அது வந்து சில மாங்குயில் வந்து தலை கருப்பா இருக்கும், அழகு வந்து ரொம்ப ரோஸ் கலர்ல இருக்கும். மாங்குயில் வந்து ரொம்ப கவர்ச்சிகரமான பறவை, மைனா சைஸ்ல தான் இருக்கும், நீங்க பாருங்க.
சரிங்க சார். அடுத்தது நம்முடைய தேசிய பறவை மயில், அதை பத்தி சொல்லுங்க சார்.
மயில் எடுத்துட்டீங்கன்னா, மயில் வந்து இப்ப வந்து விவசாயிகளுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. மயிலோட பெருக்கம் அதிகமா இருக்கு. இது வந்து நம்ம தேசிய பறவை. நம்ம தமிழ்நாட்டு பறவை வந்து பனங்காடைன்னு சொல்றாங்க. அது வந்து ரோலர் பேர்டு பனங்காடை. அது கூட ஊருக்கு வெளியே ஒயர்ல உட்காந்து இருக்கும், நீல நிறமா இருக்கும். அது வந்து மைனா சைஸ்ல தான் இருக்கும், கொஞ்சம் தடிமனா இருக்கும். அது தமிழ்நாட்டு பறவை பனங்காடை. இது மயில் வந்து தேசிய பறவை. விவசாயத்திற்கு கொஞ்சம் கேடு விளைக்கக்கூடியதா தற்காலங்களில் இருக்கு. சின்ன சின்ன பாம்புகளையும் பூச்சிகளையும் இது எல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழுது. இது வந்து இரவு நேரங்களில் தென்னை மரங்கள்லயும் பனை மரங்கள்லயும் உயரமான மரங்கள்லயும் தங்கும். ஆணும் பெண்ணும் இருக்கும். ஆணு பாத்தீங்கன்னா கழுத்து ரொம்ப ப்ளூ கலர்ல இருக்கும், பெண்ணு இது கழுத்து பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும். அது வித்தியாசம் தெரிஞ்சிடலாம். ஆணுக்கு வந்து தோகை இருக்கும், பெண்ணுக்கு தோகை இருக்காது. மயிலும் ரயிலும் எப்ப பார்த்தாலும் ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். எந்த வயசுலயும் ஒரு ஆச்சரியம் தான் ட்ரெயின். அதே மாதிரி மயில் வந்து எந்த வயசுலயும் வந்து ஆச்சரியமா தான் இருக்கும். அது வந்து நீங்க நூத்துக்கணக்கான மயில்கள் வந்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் பாத்துட்டே போனீங்கன்னா மயில் மயில்னு சொல்லிட்டு தான் போவீங்க. அந்த மாதிரி ஒரு அது இலக்கிய பறவை. அது அந்த காலத்துல இருக்கு. இந்த மயிலை பத்தி நிறைய விஷயங்கள், தரையில தான் கூடு வைக்கும், அது வந்து கிணத்து மேட்டுல வந்து கூடு வைக்கும், கீழே தான் வந்து கொஞ்சம் பெருசா பறவை வச்சு ஒரு பெரிய இதா இருக்கும். மயில் ஒருவேளை வந்து அது வந்து அடகாக்கலினா அந்த முட்டைகள் எல்லாம் தூக்கி கோழி அடகாக்குற இடத்துல வச்சிட்டோம்னா கோழி அதையோடும் சேர்ந்து அடகாத்துரும். அந்த மாதிரியான ஒரு இது இருக்கு, பறவைகளோட நேசம் அப்படி இருக்கு. அதனால மயில்கள் வந்து நம்ம ஒன்னும் பண்ண வேண்டாம், அது வந்து நம்ம பாதுகாக்கணும். அது வந்து வந்ததுன்னா விரட்டி விட வேண்டியதுதான். அந்த தானியங்களை பொறுக்க வந்து தக்காளிகள் எல்லாம் கொத்த வந்ததுன்னா இது பண்ண வேண்டியதுதான். இத பத்தி இலக்கியங்கள்ல நிறைய சொல்லி இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா பரிபாடல் இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள் எல்லாமே நிறைய மயிலை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. பரிபாடல்ங்கிற ஒரு சங்க இலக்கியத்துல மணிமருள் நல் நீர்ச்சினை மடமயில் அகவ அப்படிங்கிறாங்க. ஒரு குன்றத்துல எடுத்துட்டீங்கன்னா மயில் அகவரதெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்துல. அது மாதிரி மயில் வந்து அகவரத நம்ம வந்து ரசிக்கிறாங்க, பெரும்பாலும் ரசிக்கிறாங்க. அதனால மயில்கள் வந்து நம்ம பாதுகாக்கணும்.
நல்லா சொன்னீங்க சார். மயிலும் ரயிலும் பாக்குறதுக்கு எப்பவுமே சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. மயில்கள் நம்ம பார்த்தோம்னாக்கா பாத்துக்கிட்டே இருக்கலாம் போலதான் இருக்கும், நம்மளுக்கு அதை விட்டு கண்ணை எடுக்கிறதுக்கே மனசு வராது. பொதுவாகவே எல்லா பறவைகளுமே நமக்கு பாக்குறதுக்கு அது விருக்குன்னு அப்படி பறக்கிறதாகட்டும் அல்லது பாடுறதாகட்டும் ஏதோ ஒரு வகையில பறவைகள் எல்லாமே நம்மள பார்த்தோன்னா ஒரு உற்சாகம் அடைய செய்யுது. ஆனா ஒரே ஒரு பறவையை மட்டும் பார்க்கும்போது கொஞ்சம் பயம் வருது சார். அது எந்த பறவை நீங்க அனுமானிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார்.
வந்து ஆந்தை தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஆந்தை தான், அதை பார்த்தாலே ஒரு பயமுறுத்துற பறவை மாதிரி இருக்கும். இப்ப வந்துங்க ஆந்தை மஞ்ச கண்ணு அது வந்து உருட்டி பார்க்கும், அது ரொம்ப எச்சரிக்கையான பறவை. இந்த ஆந்தைக்கு வந்து கும்மிருட்டுல கண்ணு தெரியாது. அது ஒரு உங்களுக்கு ஒரு டிட்பிட்ஸ் சொல்றேன். ரொம்ப கும்மிருட்டா இருந்ததுன்னா அது கண்ணு தெரியாது. ஒரு அளவாவது கொஞ்சம் வெளிச்சம் வேணும் பாக்குறதுக்கு. ஆந்தைகள்லயே எடுத்துட்டீங்கன்னா ஒரு 10-15 வகையான ஆந்தைகள் இருக்கு. புள்ளி ஆந்தை, அப்புறம் வந்து ஜங்கிள் அவுலட்டும்பாங்க, அப்புறம் வந்து கொம்பன் ஆந்தையும்பாங்க, கழுகு ஆந்தையும்பாங்க, அப்புறம் வந்து பான் அவுல்னு சொல்லிட்டு அது ஒண்ணு சொல்றாங்க. மனுஷ முகம் மாதிரியே தட்டையா இருக்கும். இரவு நேரங்கள்ல விளம்பர பலகைக்கு பின்னால ஒரு நகரத்துக்குள்ளேயே சிட்டிக்குள்ளேயே இரவு நேரத்துல வெள்ளையா பறந்து போகும். அது உன்னிப்பா பாத்தீங்கன்னா தட்டுப்படும். அது வந்து பானவுல் சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய ஆந்தைகள் இருக்கு. இந்த ஆந்தைகள் நமக்கு மிக மிக முக்கியமானது. அது வந்து விவசாயத்துக்கு உழவர்களுக்கு உறுதுணையா இருக்கு. ஏன்னா இப்ப எலிகளையும் சுண்டெலிகளையும் சாப்பிடக்கூடியது, அறவே நீக்கக்கூடியது. அது வந்து ஒரு நாளைக்கு 1, 2, 3 சாப்பிடும். இரவு நேரத்துல வெளியே வந்து அதை புடிக்கக்கூடிய அளவு அது திறமை வாய்ந்தது. நம்ம வந்து எல்லா எலிகளையும் நம்ம வந்து எல்லாம் கொண்டுட்டு இருக்க முடியாது. எலிகள் பெருக்கம் அதிகமா இருக்கும், குட்டிகள் அவ்வளவு ஈன்றும். அதனால தானியங்களையெல்லாம் அது வந்து வெகுவா வந்து சேதம் பண்ணும். அது வங்குல அந்த வலையில கொண்டு போய் வைக்கும். அதனால இந்த ஆந்தைகள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஆந்தைகள் பாத்தீங்கன்னா இந்த எலியை பிடிக்கக்கூடிய ஒரு வசதியா ஒரு ஒயர்ல இருந்து கீழே மூவ்மெண்ட் தெரிஞ்சதுன்னா அந்த அசைவு தெரிஞ்சாலே அங்கிருந்து அப்படியே பறந்து வரும். பறந்து வரதும் போது எந்த விதமான சத்தமும் கேட்காது. மற்ற பறவைகள்லாம் நீங்க மாடப்புறா எடுத்துட்டீங்கன்னா பறந்து வரும்போது சத்தம் கேட்கும், படபடப்படன்னு சத்தம் கேட்கும். ஆனா இந்த ஆந்தை பறந்து வரும்போது சத்தமே கேட்காது. ஏன்னா சத்தம் கேட்டதுன்னா எலி ஓடிடும். அதனால பறந்து வரும்போது சத்தம் ஏன் கேட்கறதே இல்லைன்னா இறகுகள் அதிகமா இருக்கும். ஒரு இடத்துல இப்ப 2 இறகு இருக்கிற இடத்துல 4 இறகு இருக்கும். அதனால அந்த பறந்து வரும்போது சத்தமே கேட்காது, வந்து அழகா எடுத்துட்டு போயிடும். அதனால ஆந்தைகள் வந்து பெரிய பேய் படம் எல்லாம் பார்க்கும்போது ஆந்தை காட்டுவாங்க. ஆந்தை காட்டும்போது அப்படித்தான் இருக்கும். அப்புறம் ஆந்தை பார்த்துட்டு போனா அது கெட்டது, நிறைய அதை திட்டி அதுக்கு வந்து நிறைய பேருகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆந்தையை பார்த்தா அது வந்து பேட் ஓமன், அது வந்து சரியில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்காதுங்க. நான் வந்து தினம் வந்து எங்க வீட்டில இருந்து பஸ் ஸ்டாப் போகும்போது ஒரு கிணறு இருக்கு. கிணறு பொந்துல வந்து ஆந்தை குடும்பம் இருக்கு, ஒரு குடும்பம் இருக்கு, 4-5 ஆந்தைகள் இருக்கு, புள்ளி ஆந்தை. அந்த ஆந்தை குடும்பத்தை நான் பாத்துட்டு தான் தினம் ஆபீஸ் போவேன். நல்லா தான் இருந்தேன்.
ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இப்ப இந்த ஆந்தைகள் வந்து பாக்குறதுக்குமே பயப்படுத்துற மாதிரி இருக்கு. அதனுடைய குரல், அது எழுப்புகிற ஒலி கூட அந்த மாதிரி பயமுறுத்த கூடியதா தான் இருக்கும். அதனால அதை பத்தி நிறைய அந்த பயமுறுத்துற கதைகளா குழந்தைங்களுக்கு சொல்லி அவங்கள பயப்படுத்தி வச்சிடறாங்க. அப்படி இல்லாம இந்த பறவைகளை பற்றியும் விலங்குகளை பற்றியும் நல்ல தகவல்கள், உபயோகமான தகவல்களை சொல்லி குழந்தைகள் வந்து அந்த பறவைகளை எல்லாம் நேசிக்க வைக்கணும் பெரியவங்க இல்லீங்களா. சார், இப்ப ஆந்தையை பத்தி சொல்லும் போது நமக்கு அடுத்தது ஞாபகம் வர்றது கழுகுதான். ரொம்ப உயரத்துல பறந்துட்டு இருக்கும், குறிப்பா அதனுடைய இறையை வந்து கொத்திட்டு போற திறமை உள்ளது அந்த பறவை. அதை பத்தி சொல்லுங்க சார்.
இப்ப கழுகு, பருந்து, வல்லூறு இது மாதிரி நிறைய அதுல வந்து தொகுதிகள் இருக்குங்க. இப்ப வந்து நம்ம பெரும்பாலும் அதிகமா பாக்குறது வந்து பருந்து வகை ஒன்னு இருக்கு, அது வந்து பிளாக் கைட், கருப்பு பருந்து அப்படிங்கிறாங்க. இந்த கருப்பு பருந்து நீங்க வந்து நகரத்துக்குள்ளேயே பாக்கலாம். அது மேல உயரமா ஒரு 20-30 அப்படியே ஒரு வட்டம் அடிச்சிட்டு இருக்கும், வட்டமா பறந்துட்டு இருக்கும். இது வந்து சில சமயம் வந்து ஒரு பெரிய ஒரு வேலி மேல, ஒரு கல்வேலி மேல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும். இந்த பருந்து கீழே வந்து ஏதாவது செத்து கிடந்ததுன்னா, எலி பெருக்கான் இதெல்லாமே செத்து கிடந்ததுன்னா அதை லாவகமா வந்து தூக்கிட்டு போகும். கோழி குஞ்சுகளையும் அதை கபலீகரம் பண்ணிரும். நம்ம நகரத்துக்குள்ள ஒயர்கள் எல்லாமே கண்ணா பின்னு அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இது அழகா வந்து அந்த இறக்கைய அப்படியே வளைச்சு டேர்ன் பண்ணி அந்த மாதிரி தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த பருந்து அது. இந்த பருந்து வந்து தோட்டி பறவைன்னு சொல்லணும். இந்த மாதிரி வேண்டாத ஒரு இதுகள் எல்லாமே சாப்பிடக்கூடிய பருந்து, தொத்து நோய்கள்லாம் பரவாம இருக்கிறதுக்கு அந்த இடத்தை சுத்தம் பண்ணது. அந்த பருந்து தான் இப்ப அதிகமா பார்க்கக்கூடியது. அந்த பருந்துலயே இன்னொன்னு வந்து கிருஷ்ண பருந்து அப்படிங்கிறாங்க, பிராமணி கைட்டுங்கிறாங்க. அந்த கிருஷ்ண பருந்து அது கூட இப்ப வந்து அதோட பாப்புலேஷன் குறைஞ்சிட்டே இருக்கு. அது வந்து ஒரு ரிலிஜியஸ்டிக்கா அதை வந்து வணங்குறாங்க. அந்த கிருஷ்ண பருந்து கூட இப்ப குறைஞ்சிட்டு இருக்கு, அது அதிகமா பார்க்கக்கூடிய. கிருஷ்ண பருந்து வந்துங்க அதிகமா வந்து மீன் தான் சாப்பிடும். அது வந்து கழுத்து வந்து வெண்மையா இருக்கும், மற்ற இறக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாம்பல் கலர் இருக்கும். இன்னொன்னு எடுத்துட்டீங்க வல்லூர் லகுடும்பாங்க, கிராமத்துல எல்லாம் லகுடுன்னு சொல்லுவாங்க. அந்த லகுடெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திக் ஃபோலியேஜ், இந்த இலைகள்லாம் அதிகமா அடர்த்தியா இருக்கிற ஒரு சின்ன மரத்துல உட்காந்துட்டு இருக்கும். அது உட்காந்துட்டு எங்க என்ன எது என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டே இருக்கும். அவ வந்து பக்கத்துல வந்து ஒரு குடிசை இருந்ததுன்னா அங்க வந்து கோழி குஞ்சு மேய்ஞ்சிட்டு இருந்ததுன்னா அழகா வந்து தூக்கிட்டு போயிரும். அந்த மாதிரி வல்லூரும்பாங்க, லகுடும்பாங்க, லகுடு அடிச்ச மாதிரி அடிச்சிட்டியா அப்படிங்கம்பாங்க. அது மாதிரி லாவகமா அதோட இறைய பத்திக்குது. நமக்கு தெரிஞ்சது வல்லூர் பருந்து கழுகு.
இதுவரை நம்மை சுற்றி வாழும் ஒரு சில பறவைகளை குறித்த விவரங்களை அறிந்து கொண்டோம். விவரங்களை கூறியவர் சூலூரைச் சேர்ந்த பறவை ஆர்வலர் ஏ சுகுமார் அவர்கள். இப்போது நாம் அறிந்து கொண்டவை தவிர மேலும் பல பறவைகள் இருக்கின்றன. அவை பற்றியெல்லாம் மற்றொரு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளலாம். நேயர்களே, பறவைகளை பற்றிய உங்கள் ஆர்வம் எந்த அளவு இருக்கின்றது? நீங்கள் எந்த அளவுக்கு பறவைகளை ரசிக்கின்றீர்கள்? உங்களது அனுபவங்கள் நமது வானொலியில் இடம்பெற விரும்பினால் 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தவறாமல் தெரிவியுங்கள்.